மாவீர மகுடம் மேஜர் துளசி. காங்கிசுந்தரை நடேஸ்வர கல்லூரியில் முதல் தர மாணவியவர். பின்னிய நாட்களில் வேம்படி மகளிர் கல்லூரியின் கல்வி பொதுத்தர அதரம் உயர்தரம் விஞ்ஞானபட மாணவி. அந்த அமைதியான குகபாலிகா புலிகளோடு போனது எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்திவிட்டது. வாயிலிருந்து அதிகம் பேசாத ஆரவாரமில்லாத ரோசாக்காவின் உள்ளிருந்த நாட்டு பற்றி அவராலும் ஏற்கனவே அடையாளம் கண்டிருக்க முடியவில்லை. அவரது நெருங்கிய தோழியின் தம்பி ஒருவர் 1989 விடுதலை பெற்ற அமைப்பில் இணைந்து கொண்ட செய்தி காற்றில் பரவியது. செய்தியை கேள்விட்ட குகபாலிகா தோழியிடம் ஓடி வந்து, எனக்கு ஒற்று சொல்லி சொல்லியிருந்தால் நான் சேர்ந்து போயிருப்பேன், சொல்லாமல் போயிட்டாள் என்று கவலைப்பட்ட போதுதான் அவளுக்குள்ளிருந்த விடுதலை நெருப்பை தோழியால் புரிந்து கொள்ள முடிந்தது. நடேஸ்வரா கல்லூரியில் படிக்கும் வரை ஒரு தவணை பரீட்சையில் குகபாலிகா முதலாம் இடம் வந்தால் தோழி இரண்டாம் இடத்தில் இருப்பார். மருத்துவமனையில் தோழி முதலிடத்துக்கு வர குகபாலிகா இரண்டாம் இடத்தில் இருப்பார். இருவருக்கும் இடையிலான இடைவெளி ஒன்றோ இரண்டோ புள்ளிகளாகத்தான் இருக்கும். படிப்பின் முதல் தர போட்டியாளர்களாக இருந்தவர்தான் குகபாலிகாவின் மிக நெருங்கிய நண்பு என்பது எல்லோரையும் வியப்படைய வைத்தது போலவே அவர் போராடப் போனதும் பலருக்கு வியப்பை தந்தது. படிப்பில் புலியாக இருந்தவள் விடுதலை புலியாக மாறியபோது இந்திய படைகள் அவரது தாயகத்தை விட்டு மெதுவாக விலக தொடங்கியிருந்த காலம். விடுதலை புலிகளின் மகளிர் படை 7வது பயிற்சி பாசறையிலே படையக தொடக்க பயிற்சியில் முடித்துக் கொண்டு துளசியாகியவள். அதன் பின் கப்புது மண்டான் போன்ற வழிகளில் அணிகளோடு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாள். 1990 இப்பகுதியில் விடுதலை புலிகள் மகளிர் படையணியின் இலத்திரியல் கற்கை பயிற்சி அறையில் இணைத்துக் கொள்ளப்பட்டார். இலத்திரியலோடு தொலைத்தொடர்பு கருவிகளையும் படித்துக் கொண்ட வேளை வேலை செய்யும் வல்லமை பெற்றிருந்த அந்த அணியில் துளசியின் அறிவும் திறமையும் மற்றவர்களிடமிருந்து அவரை தனித்து அடையாளம் காட்டியது. வெளியில் இருந்து வருகின்ற ஆசிரியர்கள் கற்பித்துவிட்டு போகும் விடயங்களை அன்றன்றே தனது அணிக்கு மூலமும் விரிவாக துளசி கற்பிப்பார். ஐயம் திரிவர அவர்கள் கற்பதற்கு அவள் தனது விரிவான பங்கை ஆற்றினாள். செயல்முறைகளை ஆசிரியர்கள் உடனே சொல்லிக் கொடுத்த போதே தெளிவாக விளங்கிக் கொள்ளும் அவர் ஆசிரியர்கள் போனவின் அணியினரை மறுபடி செய்வித்து அவர்களை நினைவில் பதிய வைத்து விட்டாள். ஒலியலை வாங்கிகளை செய்வது, தொடர்பாளர் கருவிகளை திருத்துவது, நேரக்கட்டுப்பாட்டு பொறிகளை செய்வது என ஒரு வருடம் வரை அந்த அணிகளோடு அவளின் பணி தொடர்ந்தது. 1991 இறுதியில் இவர்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர் சிறப்பு படையணி ஒன்றிடம் உள்வாங்கப்பட்ட போது துளசியும் அவர்களில் ஒருவராக போயிருந்தார். சிறப்பு படையணியின் தொலை தொடர்பு பகுதிக்கு பொறுப்பாக விடப்பட்ட துளசி தனது அணியினரை வைத்து படையினருக்கு தொடர்பாடல் கருவிகளை பயிற்றுவிட்டதோடு அவர்களுக்கான படை பயிற்சிகளிலும் பங்கேற்றார். அதே நேரம் சிறப்பு அணியினருக்கான கராத்தே பயிற்சியில் ஈடுபட்டு மன்னரப்பட்டியை பெற்றுக் கொண்டார். 1993 கால பகுதியிலே புதியவர்களை கொண்ட அணியொன்றும் துளசிக்கு வழங்கப்பட்டு சிறப்பு அணியனுக்கான கணினி பிரிவு தோற்றுவிக்கப்பட்டது. இவரின் பொறுப்பில் விடப்பட்டது. கணினி கற்கனதியில் தானும் விடுபட்டவாறே தனது பிரிவினருக்கும் கற்பித்துக் கொண்டாள். தேடல் அவளின் இயல்பாகவே இருந்ததால் கணினி பற்றிய ஆங்கில நூல்களை தேடி வாசித்து அதை தமிழாக்கம் செய்து தனது பிரிவுக்கு வாசிக்க கொடுப்பாள். பாப்புலர் சயின்ஸ் என்ற சஞ்சிகையில் வாட்ஸ் நியூ என்ற பகுதி ஒவ்வொரு முறை ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்புகள் பற்றிய தகவல் வழியாகும். அவற்றை தமிழாக்கம் செய்து நவீன கண்டுபிடிப்புகளில் சிறந்தவை என்ற பெயரில் ஒரு நூலாக அதை வெளியிட்டாள். இதேபோல தன்னுடைய என்ற வரையறை எதுவும் துளசிக்கு இல்லை. அவரது பிரிவினர் கல்வி பொது பெறாதர சாதாரணதரம் தோற்றுவதற்கென கடுமையாக படித்துக் கொண்டிருந்த சில நாட்களில் அவர்களது சமையலுக்கான மரக்கறிகள் மாமிச வகைகளை சந்தையில் வாங்கி உரப்பையில் வைத்து மிதிவண்டியில் தாங்கிக் கொண்டு வந்து கட்டி துளசி மிதிவண்டியில் ஓடித்திருவது போல சாதாரணமாக எல்லோரும் பார்க்கலாம். தனது வேலைகளை கணினி மயப்படுத்த விளைந்த மகளிர் அமைப்பின் சில பிரிவுகளுக்கு குறிப்பாக தமிழில நிதித்துறையின் ஆண் பெண் போராளிகளை உள்ளடக்கி அணியினருக்கு துளசி கணினியை கற்பித்தாள். 1994 இறுதி வரை தொடர்பாடல் இலத்திரியல் பிரிவினருக்கும் கலைஞர் பிரிவுக்கும் பொறுப்பாக இருந்தவளின் சுமை அதிகம். பிரிவுகளின் விரிவு கருதி 1995 தொடர்பாடல் இலத்திரியல் பகுதி தனியாக பிரித்து இயங்க துளசி கலைஞர் பிரிவை தொடர்ந்து வழி நடத்தினாள். அதுவரையினாலும் சிறப்பு அணியினரின் பெண்களை கொண்ட இரண்டு அணிகள், ஆண்களின் ஒரு அணி, கடலுக்கான சிறப்பு அணியினரின் இரண்டு அணிகள், கடற்படைகளின் படைத்துறை பள்ளி மாணவர்கள், தமிழீழ படைத்துறை பள்ளி மாணவர்கள் ஆகியோருக்கான தொடர்பாடல் இலத்திரியல் வகுப்புகளுக்கான குறிப்புகள் துளசியால் தயாரிக்கப்பட்டு அவளது அணியினரால் கற்பிக்கப்பட்டிருந்தன. போர்க்களம் போகும் அவா துளசியின் மனதில் குழந்துவிட்டே இருந்து கொண்டிருந்தது. 91 ஆண்டின் ஒரு பகுதியில் ஆனிரவு மீதான ஆகாய கடற்படை சமருக்கு அழைக்கப்படாதவர்களில் துளசியும் ஒருவர். அந்த பெரும் சமர் ஒன்றுக்கான வாய்ப்பை இழந்த துளசிக்கு இப்பொழுது ஆவல் கட்டுக்கு மீறியது. துளசியின் வேண்டுகோலை மறக்க முடியாத பொறுப்பாளர் அவரை போர்மனைக்கு அனுப்பினார். சூரிய கதிர் ஒன்று எதிர் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த விடுதலை புலிகளின் மகளிர் படையணி இவளுக்கு சமர்க்கள வாய்ப்பை கொடுத்தது. அந்த நடவடிக்கை முடியும் வரை காவும் குழுக்கள் சிலவற்றுக்கு பொறுப்பாக இருந்து களத்திலும் காயமுறும் போராளிகள் உயிர் காக்கும் கடின பணியை செய்தாள். இரண்டு அக்காக்களும் ஒரு அண்ணாவுக்கும் செல்ல தங்கியாக வீட்டில் மென்மையாக வளர்ந்திருந்தாலும் கடின உழைப்புக்கு அவள் பின்னிப்பதில்லை. சிறப்பு அணியினரோ இளம்பயதினர். 10 கிலோமீட்டர் தூரத்தை அவர்கள் ஓடும் முகத்தில் இவரால் மூடிவிட முடியாது. அதிகாலை 4:30 ஓடுபாதைக்கு வரும் துளசி 10 கிலோமீட்டர் தூரத்தை தன்னுடைய வேகத்தில் ஓடி முடிப்பாள். 2-3 நாட்களின் பின் அவளது கால்கள் வீங்கும். ஒரு நாள் ஓய்வெடுப்பாள், மறுநாள் ஓடுவாள். அவளை ஓடு என்று எவரும் சொன்னதில்லை, ஓடாமல் அவளும் நின்றதில்லை. அதனால் தான் சூரிய கதிர் ஒன்று சமர்க்களத்தின் கடமையான நாட்களிலும் சிரிப்பு முகத்தோடு கடமையை செய்ய அவளால் முடிந்தது. விடுதலை புலிகளின் மகளிர் படையணி தன்னை 2 லிட்டன் படையணிக்காக உருமாக்கிக் கொண்ட போது உடனிருந்த துளசி வலிகாமத்துக்கான சண்டை முடிந்தது. அணிகள் தென்மராட்சிக்கு வந்தகையோடு படையணியின் போர் பயிற்சி ஆசிரியர்கள் அணியில் இணைத்துக் கொள்ளப்பட்டார். அதன்பின் துளசிக்கு ஓய்வே இருக்கவில்லை. சூரிய கதிர் 2, எதிர் நடவடிக்கை ஓயாதர்கள் 2, உண்மை வெற்றி 1, 2-3 எதிர் நடவடிக்கைகள், பரந்த நானேற ஊடறு தாக்குதல் என நீண்டது. அவள் பயிற்சி கொடுத்து அணிகளை களமிறக்கிய நடவடிக்கைகள் கூடவே தானும் போய்விடுவாள். வன்னியை துண்டாடும் முயற்சியில் ஒரு பாரிய படை நகர்வு சிங்கள அரசால் நடத்தப்பட்டு கொண்டிருப்பதை ஊகித்த தலைவர் அவர்கள் எதிர் நடவடிக்கைக்கு அணிகளை தயார்படுத்தினார். நெடுங்கேணி, மாங்குளம் பகுதிகளில் காவலுள்ள அப இடங்களை பழக்கப்படுத்தும் வேலைகளை அணிகள் செய்தபோது துளசியும் கூடவே நடந்தாள். அந்த நேரம் வடலாற்று பகுதியிலே முன்னரங்க நிலை பலப்படுத்தவென லெப்டினன்ட் டார்ச் ஆயின் அணி புறப்பட்டது. இதுவரையினாலும் பயிற்சி வழங்கியதிலேயே அதிக காலத்தை செலவிட்ட துளசி தன்னை தாக்குதல் அணிகளோடு இணைத்து வரும்படி அடம்பிடித்து டார்ச் ஆயின் அணி ஒன்றை பொறுப்பேற்றாள். கனவு நினவான பூரிப்பவளுக்கு மார்பிலே கட்டியிருந்த மேலதிக அறவை கூட்டு அணியை நித்திரையில் கூட அவள் கலட்டியதில்லை. எந்த நேரமும் சுடுகரலையும் தொலைதொடர்பு கருவியையும் சுமந்தபடி எப்போதும் சண்டைக்கு தயாரான நிலையில் தான் அவள் மனவாற்றிலேயே நின்றாள். ஒரு நாள் 1-க்கும் மேற்பட்ட தடவைகள் தனது அணியின் கண்காணிப்புக்குட்பட்ட இடங்களை சுற்றி பார்த்து அணியினரோடு கதைப்பாள். எதையும் தான் செய்த பின்னரே இவர்களுக்கு கட்டளையிடுவதால் எல்லோராலும் விரும்பப்படுகின்ற அணி முதல்வியாக வந்திருந்தார். தாட்சாயினி வந்து பார்த்து திருத்தம் செய்கின்ற அளவுக்கு அந்த அணியில் சிறதவரம் இருக்கவில்லை. மணலாற்றில் நின்றபோது நெடுங்கோணியிலிருந்தும் பின் வவுனியாவிலிருந்துமாக சிங்கள படைகள் நகரத் தொடங்கின. புளியங்குளம் சந்தியை மையமாக கொண்டு படைத்தளம் ஒன்றை அமைத்த அணிகள் எதிரி நகர்வை முடக்கி வைத்திருந்தன. தமக்கு எப்போது அழைப்பு வரும் என்று ஆவலோடு இருந்த தாட்சாயினியின் அணிக்கு வந்தது அழைப்பு. எதிரி நகர்வை தடுக்க அல்ல, ஊடுருவி தாக்க அந்த அணி தயாரானது. பிளட்டூனின் வழி நடத்துனராக இருந்த துளசி இப்போது தாட்சாயினி நிலைமை அறிவிப்பாளராக மாற்றப்பட்டதில் அவளுக்கு சிறிதும் உடன்பாடில்லை. களத்தில் நேரடியாக தான் நடவடிக்கையில் ஈடுபடுவதை அவள் விரும்பினாள். அணி மேலாளர் ஒருவரின் நிலைமை அறிவிப்பாளராக பணியாற்ற வேண்டியதன் முக்கியத்துவத்தை விளக்கிய பின்னரே அரைவந்தோடு ஒப்புக்கொண்டாள். எதிரிகளால் சிறிதளவும் ஊகிக்க முடியாத துணிகரமான தாக்குதலுக்காகவே தாண்டிக்குள்ள ஊடறுப்பு தாக்குதல் தலைவர் அவர்களால் திட்டமிடப்பட்டது. அந்த வெற்றிகர தாக்குதலில் துளசியின் பங்கு மறக்க முடியாதது. சில நாட்களிலேயே அடுத்த ஊடுருவி தாக்குதலுக்கு அணிகள் தயாராகின. எப்போதும் தாட்சாயின் நிலைமை அறிவிப்பாளராகவே துளசியும் தயாராகினார். பெரிய மடு மீதான ஊடுருவி தாக்குதலின் போது தேவை ஏற்பட்டால் அணியை இரண்டாக பிரித்து சண்டையில் ஈடுபடுத்தபடி தாட்சாயினிடம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அணி பிரிவதாக இருந்தால் உள்நுழை மற்ற அணியை களத்திலே வழிநடத்தும் பணியை தன்னிடம் தரும்படி தாட்சாயினம் துளசியுடனே கற்றுத்தார். அணிகள் புறப்பட்டன. பெரிய அளவில் இருந்த சிங்கள படைத்தளம் ஊடுருவி தாக்கப்பட்டது. களத்தில் அணியை வழிநடத்தும் கனவோடு போன துளசியை தோளில் சுமந்தபடி திரும்பி வந்தன அணிகள். ஆளுமிக்க அறிவாற்றல் உள்ள ஒரு போராளியை அதற்குள்ளேயே இழந்து விட்டோமா என்ற வேதனை துளசியை அறிந்த எல்லோருக்குள்ளும் இருந்தது. கல்லூரி தோழிகள் ரோசா சரியான அமைதி என்பார்கள். வேலைக்கு போகின்ற அம்மா, அப்பா, பாடசாலை போகின்ற அக்காக்கள், அண்ணா என துளசியின் மாணவ பருவம் தனிமையில் கழிந்ததால் அந்த நேரம் அவள் அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் சிறப்பு படையணியினருக்கோ அவள் நகைச்சுவை உணர்வு மிக்க நல்ல பொறுப்பாளர். ஆயிரக்கணக்கானவர்கள் ஒத்த இலட்சியத்தோடு உடனிருந்த சூழல் அவளை கலகலப்பாக்கியது. போர்பயிற்சி ஆசிரியராக அவள் இருந்த காலத்தில் அகவையில் மூத்தவர் என்றோ முதல்நிலை அதிகாரி என்றோ வேறுபாடு காட்டாமல் எல்லோரோடும் ஒரே மாதிரியாக பழகுவாள். பலரோடு அவள் இருக்குமிடத்தில் இளையவர் யார் மூத்தவர் யார் என பார்ப்பவர்களால் அடையாளம் காண முடியாது. மிகப்பெரிய நகைச்சுவை ஒன்றை சொல்லிவிட்டு அவள் அமைதியாகிவிடுவாள். கேட்டவர்கள்தான் அடக்கமில்லாமல் சிரித்துக் கொண்டிருப்பார்கள். பார்ப்பவர்கள் துளசி அமைதியானவர் என்று எண்ணத்தக்க வகையில் சூழல் இருக்கும். நெருங்கியவர்களுக்கு மட்டுமே அவளின் இயல்பு புரியும். ஆம், தமிழீழ போராட்ட வரலாற்றில் ஆழமிறந்த மேஜர் துளசி காவியமாகி போனாள். மேஜர் துளசியின் மாவீர மகுடம் கேட்டோம்.
Thank you. விடு.